ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله فان استقى الكلام كلام الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا شديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقران المجيد بل عجبوا ان جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழும் அகிலங்களை எல்லாம் படைத்து தன் ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியதாகும். சலவாத்தும் சாந்தியும் நம் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி நடந்த எல்லா முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் உண்டாவதாக என்று கூறி இந்த ஜும்ஆ உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நம்முடைய இலக்கு இலட்சியம் மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இரண்டு வாழ்க்கையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இதை நாங்கள் அதிகம் அதிகம் கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். முஸ்லிம்களான நாம் உறுதியாக நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், ஒன்று நரகம், அடுத்தது சுவர்க்கம். இந்த இரண்டில் ஒன்றுக்கு மனிதர்களான நாம் சென்றேதான் ஆகுவோம். இரண்டுக்கு மத்தியிலே ஒன்று கிடையாது. அல்லாஹு தாலா அப்படித்தான் படைத்து வைத்திருக்கிறான். அதிலே இன்று உங்களுக்கு சுவர்க்கத்தினுடைய சுகபோகங்களை பற்றி, விசுவாசிக்கு கிடைக்கக்கூடிய அந்த சுகபோகங்களை பற்றி உங்களுக்கு ஞாபகமூட்டலாம் என்று நினைக்கிறேன். அந்த சுவர்க்கத்தை பார்ப்பதற்கு முன் நாம் உலகத்திலே எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், நான் நிம்மதியாக வாழ்கிறேனா? உலகத்திலே வாழ்கின்றேன், என்னுடைய வாழ்க்கை பூரணமான நிம்மதி அடைந்திருக்கிறதா என்றால் யாரும் கூற முடியாது நான் பூரணமான நிம்மதியோடு இருக்கிறேன் என்று. உலகத்திலே யாராலும் நிம்மதியோடு வாழ முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே, ஏதாவது ஒரு சிக்கலுக்கு மத்தியிலேதான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு சுமை இருந்து கொண்டே இருக்கிறது அவன் மறுமை வரைக்கும். அவன் ஃப்ரீயாக இல்லை, சுதந்திரமாக இல்லை. வேலை சுமைகளும் பிரச்சனைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மரணம் வரும் வரை இது நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும். யாரும் விதிவிலக்கு அல்ல. முஸ்லீமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, இந்த நிலைக்குள் இருந்துதானாக வேண்டும். இதுதான் மனிதனுடைய உலகத்தினுடைய வாழ்க்கை நியதி. அல்லாஹு தாலா அப்படித்தான் வைத்திருக்கிறான். என்னதான் காரு பங்களா என்று வாழ்ந்து கொண்டிருந்தாலும், செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அவர் அவர்களுக்கு என்று தனித்தனி பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். அவர்களுடைய அந்த செல்வந்தர்கள் அவர்களுடைய நோய் நொடிகளுக்காக வேண்டிய அந்த செல்வங்களை செலவழித்துக் கொண்டிருப்பார்கள், பார்க்கிறோம். சாதாரணப்பட்டவர்கள் அவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஒவ்வொருவரும் ஒரு ஓட்டத்தை ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றோம். இது மரணம் வரும் வரை முடியாது. ஒன்றை முடித்தால் அடுத்தது, ஒன்றை முடித்தால் அடுத்தது, அதைவிட பெரியது என்று மாறிக்கொண்டே மனிதர்களுக்கு சோதனைகளும் பிரச்சனைகளும் வந்து கொண்டேதான் இருக்கும். அதிலும் குறிப்பாக முஸ்லிம்களுக்கு இன்னும் விசேஷமாக பல பிரச்சனைகள் இருக்கிறது. எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது. ஏனையவர்களை பொறுத்தவரையிலும் பிரச்சனைகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களும். ஆனால் முஸ்லீம்களை பொறுத்தவரை, சரியான ஒரு விசுவாசியை பொறுத்தவரையிலே, அவனுக்கு அதிகமான கட்டுப்பாடுகளோடு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எல்லா விதத்திலும் அவனுக்கு கட்டுப்பாடு. எதிலே தடை செய்யப்பட்டிருக்கிறது, எதிலே ஹலாலாக்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பவைகளை அவன் பார்த்து பார்த்து அவன் பின்பற்றி நடக்க வேண்டும். இல்லை என்றால் அவன் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய அந்த சுவர்க்கத்தை அவனால் அடைந்து கொள்ள முடியாது. இதுதான் முஸ்லிம்களினுடைய, விசுவாசிகளினுடைய நிலைப்பாடு. அதிக கட்டுப்பாடுகள். வீட்டிலே ஒரு கட்டுப்பாடு, தகப்பனுக்கு கட்டுப்பட வேண்டும். ஜமாஅத் ரீதியாக அமீருக்கு கட்டுப்பட வேண்டும். நாடு ரீதியாக நாட்டுக்கு கட்டுப்பட வேண்டும். இப்படி அதிகம் அதிகம் கட்டுப்பாடுகளோடு தான் ஒரு முஸ்லீம் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். என்றைக்கு ஒரு விசுவாசி தன்னுடைய மரணத் தருவாயிலே இருக்கின்றானோ, அப்பொழுதுதான் அவனுடைய நிம்மதியான வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. மனிதர்கள் எல்லாம் நிம்மதியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையான நிம்மதி உலகத்திலே ஒழுக்கமாக சீராக வாழ்ந்து மரணத் தருவாயை அடைகிறாரே அந்த உண்மையான விசுவாசி, அவருக்குத்தான் என்றைக்கு அவருடைய உயிர் தொண்டை குழியை வந்து அடைகிறதோ, அப்பொழுதுதான் அவருக்கு நிம்மதி. அப்பொழுதுதான் அவருக்கு விளங்கும், எனக்கு இப்படி ஒரு சன்மானம் இருக்க போகிறது. ஏன் சக்கராத்துடைய நேரத்திலே, மனிதன் இறுதி மூச்சு இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹு தாலா காட்டிவிடுவான், நீ இருக்கக்கூடிய இடம் இதுதான் என்று அல்லாஹு தாலா தெளிவாக அந்த விசுவாசிக்கு காட்டிவிடுவான். இப்பொழுது அந்த சுவர்க்க வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தை பாருங்கள். சுவர்க்க வாழ்க்கை, சுவனத்து வாழ்க்கை, இன்பகரமான வாழ்க்கை இதிலிருந்து ஆரம்பிக்கிறது ஒரு விசுவாசிக்கு. சுவனம் என்ற ஒன்று அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான், அது ஒரு இன்பகரமான வாழ்க்கை. ஒரு விசுவாசிக்கு விசேடமாக வழங்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அருள் என்ன? அவனுடைய மரண தருவாயிலேயே அவனுடைய நிலை பற்றி அல்லாஹு தாலா அவனுக்கு அறிவித்து விடுவான். நிம்மதி அவனுக்கு அப்பொழுது. உயிர் போய்விட்டது, மரணத்தை அடைந்து விட்டான் ஒரு விசுவாசி. சரி, கபர் வாழ்க்கை, ஆஹா, அழகான ஒரு வாழ்க்கை. அது போன்ற ஒரு வாழ்க்கை இருக்க முடியுமா? கபரை அடைந்த பிறகு ஒரு விசுவாசிக்கு நிம்மதியான வாழ்க்கை, அது போன்ற ஒரு வாழ்க்கை உலகத்திலே அவன் வாழ மாட்டான். அப்பொழுதே அவனுக்கு சுவர்க்கத்து இன்பத்தில் உள்ள ஒரு பகுதி அவனுக்கு வழங்கப்பட்டு விடும். கபருடைய அந்த கபரிலே வாழக்கூடிய அந்த விசுவாசிக்கு அப்பொழுதே வழங்கப்பட்டு விடும், இதுதான் உன்னுடைய இடம், காலையிலும் மாலையிலும் அவனுக்கு காட்டப்படும். இதைவிட ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை எங்களிலே யாரும் வாழ முடியாது. ஆகவே இந்த வாழ்க்கையை நோக்கித்தான் நாங்கள் பயணிக்க வேண்டும். இந்த வாழ்க்கையை எதிர்பார்த்துதான் எங்களுடைய இலட்சியங்களை நாங்கள் வைக்க வேண்டும். கபர் வாழ்க்கையிலே நிம்மதியாக புது மன மாப்பிள்ளை போன்று, புது மாப்பிள்ளை போன்று இன்பங்களை அனுபவித்துக் கொண்டு தூங்குவார் அந்த விசுவாசி. அவருக்கு காலையிலும் மாலையிலும் காட்டப்படும் சொர்க்கத்து, அவருக்கு இருக்கக்கூடிய சொர்க்கத்து இன்பங்கள். இது முடிந்ததா? இந்த கபர் வாழ்க்கை என்று ஒன்று முடிந்தவுடன் அதற்கு பிறகும் அழகான ஒரு வாழ்க்கை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சி. மக்கள் எல்லாம் பயத்திலும் பீதியிலும் இருந்து கொண்டிருப்பார்கள். சொர்க்கவாதிக்கு அந்த நேரத்திலே பயம் இருக்காது. சொர்க்கத்திலே வசிக்கக்கூடியவருக்கு, வசிக்க இருக்கக்கூடியவருக்கு அந்த நேரத்திலே எந்த ஒரு பயமும் இருக்காது. அனைத்து மக்களும் இந்த விசுவாசிகளை பார்த்து பொறாமை கொள்வார்கள். அட்டே, இன்னும் கொஞ்ச நாள் உலகத்தில் அமல் செஞ்சிக்கலுமே, இன்னும் கொஞ்ச நாள் இந்த ஆராய்ச்சி செஞ்சு பார்த்திக்கணுமே, இந்த நிலவுக்கு வந்திப்பனே. அந்த அளவுக்கு பிரகாசமானவர்களாகவும் அல்லாஹ்வினுடைய அந்த அரிசியினுடைய நிழலில் அவர்கள் இருப்பதை கண்டு பொறாமை கொள்வார்கள் ஏனைய மக்கள். உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் அந்த மகிஷர் பெருவழியிலே வருவார்கள். அந்த நேரத்திலே வியர்வையிலும் சூரிய உஷ்ணத்திலும் மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்திலே இந்த இறை விசுவாசிகள் அல்லாஹுக்கு பயந்து அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடந்த ஒவ்வொரு விசுவாசிகளும் அவர்கள் அல்லாஹினுடைய அரிசினுடைய நிழலிலே இருப்பார்கள். அழகான ஒரு, எல்லோரும் பார்த்து பொறாமை கொள்வார்கள், இன்னும் கொஞ்சம் நான் செஞ்சிக்கலுமே. அந்த நேரத்தில், அந்த நேரத்தில் கவலைப்பட்டு எந்த பிரயோசனமும் கிடையாது. ஆகவே அடுத்தவர்கள் ஏனைய மக்கள் எல்லாம் எங்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டுமா? இங்கு சற்று தலை குனிந்துதான் வாழ வேண்டிய நிலைமை இருக்கிறது. சில கட்டுப்பாடுகளுக்கு நாங்கள் கட்டுப்பட்டுத்தான் இருக்க வேண்டி இருக்கிறது. அப்படி கட்டுப்பட்டு நாங்கள் இருந்தால்தான் அங்கு ஏனைய மக்கள் எல்லாம், உலக மக்கள் எல்லாம் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நாங்கள் இருப்போம். அழகான ஒரு சன்னிதானம் அந்த மகிஷர் பெருவழி. பயங்கரமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த நேரத்திலே ஏனைய மக்களுக்கு என்னதான் விசாரிப்பானோ அல்லாஹு தாலா என்ற பீதியில், எப்பொழுதுதான் இந்த நிலைமை மாறுமோ என்று அந்த மக்கள் பீதியில இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இவர்களுடைய முகத்தை பார்த்தால், இந்த சொர்க்கவாசிகளினுடைய முகத்தை பார்த்தால் பிரகாசத்திலே எப்பொழுது அல்லாஹ் விசாரணையை முடித்து விடுவான், எப்பொழுது செல்வது என்கின்ற எதிர்பார்ப்பில இருப்பார்கள். அழகான ஒரு வாழ்க்கை. இதை கடந்தோமா? சொர்க்கவாசிகளான அவர்கள் கடந்தார்களா? அழகான ஒரு விசாரணை. அந்த விசாரணையை முடித்துவிட்டு அல்லாஹு தாலா சொர்க்கத்திற்கு அனுப்புவான். சொர்க்கத்திற்கு அனுப்பும் போது என்ன நிகழ்வு இடம்பெறும் என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். வாக்குலு கோலி ஹாதா அஸ்தகஃபிருல்லாஹி வலகும். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லா வபாது. அல்லாஹு தாலா இந்த இறை விசுவாசிகளுக்கு, தக்குவா உடையவர்களுக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயணம் செய்து வைத்திருக்கிறான். அந்த சொர்க்கவாதிகள் இறை விசுவாசிகள் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நீதியை நிலைநாட்டி சரியான ஒழுக்கமானவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள் அவருடைய மரண தருவாயிலே அவருடைய நிலைமை அறிந்துவிடும். மகிஷரை அடைவார்கள். அவர்களுடைய கேள்வி கணக்கெல்லாம் முடிந்த பிறகு அல்லாஹு தாலா சொர்க்கத்தை நோக்கி அனுப்புவான். அனுப்பும் பொழுதும் அல்லாஹு தாலா அவர்களை வெறுமனே கதவை திறந்துவிட்டு அனுப்புவது இல்லை. அவர்களையும் ஒரு அழகான அமைப்பிலே அவர்களை உள்வாங்குகிறான் அந்த சொர்க்கத்திற்குள். பாருங்கள், ஜுமர் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹு தாலா இது பற்றி கூறுகின்றான். வசீகல்லதீனத்தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னத்தி ஜுமரா. அல்லாஹுவை பயந்து கொண்டவர்கள், அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடந்தவர்கள் சுவர்க்கத்தை நோக்கி ஓட்டிச் செல்லப்படுவார்கள், கொண்டு செல்லப்படுவார்கள். ஹத்தா இதா ஜா ஊஹா வஃதிஹத் அபுவாபுஹா, அந்த சுவர்க்கத்து வாசலை அவர்கள் நெருங்கியவுடன், அவர்கள் சொர்க்கத்தினுடைய வாசலுக்கு நெருங்கியவுடன் வந்தவுடன், சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய அந்த காவலாளிகள், சொர்க்கத்து வாசலிலே இருக்கக்கூடிய அந்த காவலாளிகள் கூறுவார்கள் அந்த சொர்க்கவாதிகளை பார்த்து, சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். சொர்க்கவாத வாசலிலே நின்றவுடன் அந்த மலக்குமார்கள், சுவனத்து காவலாளிகள் சொல்வார்கள், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். திபுத்துன், நீங்கள் மணக்கிறீர்கள், உங்கள் மீது ஒரு வாசம் அடிக்கிறது, நீங்கள் அழகான வாசமாக இருக்கிறீர்கள், மனமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ஃபதுஹுலூஹா காலிதூன், இதிலே நீங்கள் நிரந்தரமாக நுழைந்து விடுங்கள், இந்த சுருக்கத்திற்குள்ளே நிரந்தரமாக நுழைந்து விடுங்கள். எப்படி ஒரு அழைப்பு பாருங்கள். இந்த அழைப்பை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். இதுதான் வெற்றிகளில் எல்லாம் பெரும் ஒரு வெற்றி. இந்த வெற்றியை நோக்கித்தான் நாங்களும் பயணிக்க வேண்டும். உள்ளே நுழைந்தோமா? உள்ளே நுழைந்தவுடன் அங்குள்ள ஒரு அறிவிப்பாளர் கூறுவார், நீங்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள், இதன் காரணமாக நீங்கள் இதில் உள்ளவைகளை எல்லாம் நன்றாக புசியுங்கள், நன்றாக பருகுங்கள், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாம் என்றென்றும் இருக்கும், இதிலே நிரந்தரமாகவே இருந்து கொள்ளுங்கள். எவ்வளவு அரவணைப்பு என்பதை பாருங்கள். சொர்க்கவாதிகளுக்கு ஒரு விருந்தாளி வீட்டுக்கு நாங்கள் சென்றோம் என்றால் அந்த விருந்தாளி எங்களை கவனிக்கும் போது எவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருக்கும், அனுபவித்திருப்போம். எங்களை சலாம் சொல்லி கூப்பிட்டு அழகாக உட்கார வைத்து சாப்பாடுகள் வைக்கும் போது எங்களுடைய உள்ளத்திலே ஒரு சந்தோஷம் வரும், எல்லோருக்கும் இருக்கும். இந்த சந்தோஷமே எங்களுக்கு இப்படி இருக்கிறது என்றால், அல்லாஹு தாலா அப்படி ஒரு அழகான ஒரு வரவேற்பை வரவேற்று, அழகான ஒரு ஒரு முகமனை கூறி எங்களை உள்ளே நுழைவிக்கின்றான் அந்த சுருக்கத்திற்குள். இதுதான் பெரிய ஒரு வெற்றி, இதுதான் இறை விசுவாசிகளினுடைய பெரும் ஒரு வெற்றி. இதை தான் நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். சரி, சொர்க்கத்திற்குள் நுழைந்து விட்டோம், அங்குள்ள இன்பங்களை சொல்லவே வேண்டாம். ஆஹா, அடேங்கப்பா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வாயிலே அங்கு முஸ்லிம்கள் அந்த சொர்க்கவாதிகளுக்கு மத்தியிலே வரக்கூடிய வார்த்தை சலாம், சலாம் என்ற வார்த்தை தான் அங்கு இருக்கும். அழகான ஒரு வார்த்தை. இங்குதான் ஏகப்பட்ட தேவையில்லாத பேச்சுக்களை எல்லாம் கேட்க வேண்டியிருக்கிறது, அசிங்கமான வார்த்தைகளை எல்லாம் நாங்கள் கேட்கின்றோம். ஆனால் அங்கு சலாம் என்கின்ற வார்த்தை தான் நிம்மதியான அந்த சொர்க்க வாழ்க்கை. பருகுவோம், குடிப்போம், திம்போம், சாப்பிடுவோம். இந்த இடத்திலே பாருங்கள், இங்கும் தான் நாங்கள் உண்ணுகிறோம், பருகுகிறோம். எங்களால் உண்ணும் போது அதை நிம்மதியாக உண்ண முடிகிறதா? ஒரு குறிப்பிட்ட என்னதான் சாப்பாடு விதவிதமாக இருந்தாலும் எங்களால் குறிப்பிட்ட அளவுதான் சாப்பிட முடியும். அதிலுள்ள நோய்களை பாருங்கள், சாப்பிடுவோம், அது கொஞ்சம் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் எலர்ஜிக், ஒவ்வாமை நமக்கு வந்து விடுகிறது. அந்த சொர்க்கத்திலே மலம் ஜலம் கழிக்க மாட்டார்கள் அந்த சொர்க்கவாதிகள், சிறுநீர் கழிக்க மாட்டார்கள். ஆனால் இங்கு கொஞ்சம் நாங்கள் அதை கொஞ்சம் பார்க்க வேண்டும். மூலவியாதி உள்ளவர்கள் இருப்பார்கள், அவர்களிடத்திலே கேட்டு பாருங்கள் அதனுடைய விபரீதம் எப்படி இருக்கும் என்று, அதனுடைய சோதனை எவ்வாறு இருக்கும் என்று அந்த மூலவியாதி உடையவர்களிடத்திலே கேட்டு பார்த்தால் அவர்களினுடைய நிலைமையை கொஞ்சம் பார்க்கும்போது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹ் சுகப்படுத்த வேண்டும். நிம்மதியே இல்லை, என்ன நிம்மதியாக எந்த ஒரு சாப்பாடையும் சாப்பிட முடியாது. சிறுநீர் பிரச்சினை உள்ளவர்களை பார்க்கலாம், நிம்மதியாக அவர்களால் குடித்து இருக்க முடியாது. ஆனால் அந்த சொர்க்கத்திலே இந்த இரண்டும் கிடையாது. மலஜலம் கழிக்க மாட்டார்கள், சிறுநீர் கழிக்க மாட்டார்கள், எச்சில் துப்ப மாட்டார்கள். இந்த மூன்றுமே இல்லை. அவர்கள் உண்ணுகின்ற உணவு எல்லாம், குடிக்கின்ற குடிபானங்கள் எல்லாம் வியர்வையாகவும் ஏப்பமாகவும் சென்றுவிடும். அவர்களுடைய வியர்வையும் ஏப்பமும் எவ்வாறு இருக்கும்? கஸ்தூரி மனத்தை போன்று இருக்கும். இங்கு உலகத்திலே நன்றாக வயிறு முட்டை சாப்பிட்டு விட்டு ஒரு ஏப்பம் விட்டால் பக்கத்திலே இருக்க முடியாது, அவ்வளவு ஒரு துருவாடு. நன்றாக வியர்த்து விட்டது என்றால் பக்கத்திலே இருக்க முடியாது, அவ்வளவு துர்நாற்றம். ஆனால் அல்லாஹூ தாலா சொர்க்கத்திலே வியர்வையை கூட அல்லாஹூ தாலா மனமுள்ளதாக ஆக்கி வைத்திருக்கிறான். இதுதான் விசுவாசிகளுக்கு, கட்டுப்பாட்டுடன் இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அல்லாஹூ தாலா வெகுமதி. அல்லாஹூ தாலா கொடுக்கக்கூடிய வெகுமதி, இந்த வெகுமதி தான் சகோதரர்களை வெற்றி. இந்த வெற்றியை அடைந்து கொள்வதற்காகத்தான் உலகத்திலே அத்தனை தியாகங்களும், அத்தனை விசுவாசிகளினுடைய இரத்த ஓட்டங்களும் இந்த வெற்றியை அடைந்து கொள்வதற்காகத்தான். எங்களினுடைய நிலைமையை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் நெருங்க முடியுமா அந்த சொர்க்கத்திற்கு? கவலைக்குரிய விடயம்தான். அவர்கள் தங்களுடைய உயிரையே கொடுத்து இந்த சொர்க்கத்திற்காக போராடி இருக்கிறார்கள். ஆனால் வெறுமனே 5 நேர தொழுவதற்கு கூட நாங்கள் கஞ்சத்தனம் வைக்கின்றோம் சொர்க்கத்திற்கு. கேட்டால் என்னுடைய இலட்சியம் சொர்க்கம், வார்த்தை வந்தவுடன் என்னுடைய இலட்சியம் சொர்க்கம். எல்லோரும் தான் கூறுகிறார்கள், முஸ்லிம்கள் மாத்திரம் அல்ல, கிறிஸ்தவர்களும் எங்களுடைய இலட்சியம் சொர்க்கம் என்று கூறுகிறார்கள், இந்துக்களும் சொர்க்கம் என்று கூறுகிறார்கள். உண்மையாக அவர்கள் இறைவனை பயந்தால் நேரான வழியின் பக்கம் வந்து விடுவார்கள். நேரான மார்க்கத்தை தேடினால் அல்லாஹூ தாலா அவர்களினுடைய நேரான வழியை அல்லாஹூ தாலா காட்டி தருவான். இந்த சொர்க்கத்திற்குரிய வழியை அல்லாஹூ தாலா காட்டி தருவான். ஆகவே சொர்க்கத்தினுடைய இந்த ஒரு மாபெரும் வெற்றியை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். இதுதான் வெற்றி. சரி, அங்கு போகும், அங்கு அந்த சொர்க்கத்தை அடைந்து விட்டோம். இது போன்ற எல்லா விதமான சுகங்களை எல்லாம் அனுபவிக்கின்றோம். இங்கு சொல்லப்படாத ஏகப்பட்ட இன்பங்கள் எல்லாம் அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான். குர்ஆனிலும் ஹதீஸிலும் இதை பார்க்க முடியும். குர்ஆனிலும் ஹதீஸிலும் இந்த சொர்க்கத்தை பற்றி ஏராளமான இடங்களிலே சொர்க்கத்து இன்பங்களை பற்றி திரும்ப திரும்ப எங்களுக்கு ஞாபகம் காட்டுகின்றான். படிக்க வேண்டும். எதற்காக அல்லாஹூ தாலா அதிகம் அதிகம் இந்த சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் ஞாபகம் ஊட்டுகின்றான் என்றால், மனிதர்களினுடைய இறுதி நிலைமை இதுதான். இந்த உலகம் வெறுமனே நிரந்தரமான வாழ்க்கை அல்ல, இது வந்து செல்லக்கூடிய இடம். இதுதான் முஸ்லிம்களினுடைய நம்பிக்கை, இதுதான் முஸ்லிம்களினுடைய நம்பிக்கை. இது ஒரு சோதனை களம். இதிலே நாங்கள் இருக்க வேண்டிய விதத்திலே நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். சொர்க்கத்திலே ஏராளமான சுகபோகங்கள் இருக்கிறது. அதிலே இறுதியாக அல்லாஹூ தாலா உயர்ந்த ஒரு இன்பம் என்று கூறக்கூடிய ஒரு இன்பத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இதை சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் என்ற கிரந்தங்களில் இதை பார்க்கலாம். ஏராளமாக இருக்கிறது. அல் குர்ஆனிலும் ஏராளமாக இருக்கிறது, பார்க்கலாம். அல்லாஹு தாலா இறை விசுவாசிகளை அந்த சொர்க்கத்திலே வைத்து கூப்பிட்டு சொர்க்கவாசிகளே என்று அழைப்பான். உடனே அந்த சொர்க்கவாதிகள் வருவார்கள், யா அல்லாஹ், நாங்கள் ஆஜராகிவிட்டோம், நீ கூப்பிட்டவுடன் வந்து விட்டோம். உடனே அல்லாஹூ தாலா கேட்பான், நீங்கள் எல்லாம் திருப்தி அடைந்து விட்டீர்களா? அல்லாஹூ தாலா படைத்த ரப்புல் ஆலமீன் சொர்க்கவாதிகளை பார்த்து கேட்கின்றான், நீங்கள் திருப்தி அடைந்து விட்டீர்களா? அந்த விசுவாசிகள் கூறுவார்கள், யா அல்லாஹ், நாங்கள் திருப்தி அடைந்து விட்டோம், நாங்கள் எவ்வாறு யாழா திருப்தி அடையாமல் இருப்போம்? நீ யாருக்கும் செய்யாத ஒரு மாபெரும் ஒரு அருளை எனக்கு செய்திருக்கிறாயே, எவ்வாறு இதிலிருந்து நாங்கள் திருப்தி அடையாமல் இருப்போம் என்று அந்த சொர்க்கவாதிகள் கேட்பார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹு தாலா மேலும் இதை விட வேண்டுமா என்று அல்லாஹு தாலா கேட்பான். எப்படி ஒரு அருளாளன் என்பதை பாருங்கள். நினைக்கும் போதே எங்களுக்கு உள்ளங்கள் எல்லாம் பூரிக்கிறது, அந்த இடத்திற்கு நாங்கள் செல்வோமா என்று அல்லாஹு தாலா சொல்லுவான். இதற்கு பிறகு நான் உங்கள் மீது கோபம் கொள்ளவே மாட்டேன், எதையும் செய்யலாம். இதை விட ஒரு வெற்றி? அல்லாஹு தாலா உலகத்தில் வாழும் போதுதான் அவனுடைய கட்டளைகளுக்கு மீறி நடக்கும் போது கோபம் கொள்வான். பல சந்தர்ப்பங்களை அல்லாஹு தாலா வழங்கி அன்பு வைத்தவனாக இருக்கின்றான். அதனால்தான் பல சந்தர்ப்பங்களை வைக்கின்றான், பல வாய்ப்புகளை கொடுக்கின்றான். உலகத்திலும் சொர்க்கத்திலே இதற்கு மேல் உங்கள் மீது நான் எந்த விதத்திலும் கோபம் கொள்ள மாட்டேன், கோபம் கொள்ளவே மாட்டேன் சொல்லும் போது எப்படி இருக்கும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த ஒரு அறிவிப்பிலே கூறுகிறார்கள். ஒரு இரவு நேரத்திலே பௌர்ணமி அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றத்திலே இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் அந்த பௌர்ணமியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், பௌர்ணமி நிலவை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது சஹாபாக்களிடத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த நிலவை நீங்கள் எவ்வாறு எந்த ஒரு தடையுமின்றி பார்க்கிறீர்களோ, எந்த ஒரு மறைவுமின்றி தெளிவாக காண்கிறீர்களோ, இது போன்றுதான் சொர்க்கத்திலே அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பீர்கள். யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். எங்களுக்கு சதைகளை தந்து, எங்களுக்கு உயிரை தந்து, எங்களை உலகத்திலே வாழ வைத்த அந்த ரப்புல் ஆலமீனை பார்க்கக்கூடிய கண் குளிராக பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டான், சொர்க்கவாதிகளுக்கு அல்லாஹு தாலா கொடுப்பான். கேட்பானே அல்லாஹு தாலா, இன்னும் ஏதாவது தேவை இருக்கிறதா உங்களுக்கு, உங்களுக்கு இப்பொழுது திருப்தியா என்று கேட்பானே. கேட்ட பிறகு அந்த விசுவாசிகள் கூறுவார்கள், எங்களை நீ மேன்மைப்படுத்தி விட்டாயா அல்லாஹ், மனிதர்களை விட எங்களை சிறப்பானவர்களாக ஆக்கிவிட்டாயே அல்லாஹ் என்று சொல்லியவுடன் அல்லாஹு தாலா தனக்கும் அந்த சொர்க்கவாதிகளுக்கும் உள்ள அந்த திரையை அப்படியே அகற்றுவான். அதுவரைக்கும் அந்த விசுவாசிகளோடு அல்லாஹு தாலா திரைமறைவுக்கு அப்பால் தான் பேசிக் கொண்டிருப்பான். அப்பொழுதுதான் திரையை அகற்றுவான். பார்ப்பார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அல்லாஹ்வை பார்ப்பதுதான் அவர்களுக்கு இன்பங்களில் எல்லாம் பெருமொரு இன்பமாக இருக்கும். பார்த்து கொண்டே இருப்பார்கள் அல்லாஹ்வினுடைய அந்த உருவத்தை. எங்களால் உலகத்திலே அல்லாஹ்வினுடைய உருவத்தை கற்பனை செய்து கொள்ள முடியாது. அதனுடைய ஆற்றலை அல்லாஹு தாலா எங்களுக்கு வைக்கவில்லை. அந்த ஒரு உன்னதமான ஒரு வாய்ப்பை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். அந்த வாய்ப்பை அடைவதற்கு நாங்கள் வீடுகளிலே உட்கார்ந்து கொண்டிருந்தால் சரி வருமா? உட்கார்ந்து கொண்டு சோக் கொண்டாடி கொண்டிருந்தால் சரி வருமா? மார்க்கத்தை உலகத்திலே நிலைநாட்ட வேண்டும். அல்லாஹு தாலா காட்டி தந்திருக்கின்ற ஒவ்வொரு வழிமுறைகளையும் இந்த சொர்க்கத்தை அடைவதற்காக போராட வேண்டும். ஏனைய சமூகங்களுக்கு மத்தியிலே முன்மாதிரியான ஒரு சமூகமாக முஸ்லிம்களான நாங்கள் இருக்க வேண்டும். அடுத்த சமூகம் எங்களை பார்த்து இவர்கள் மோசம் என்று கூறக்கூடிய அளவுக்கு நாங்கள் இருந்துவிடக் கூடாது. ஒழுக்க விழுமியங்களை நாங்கள் பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக, எப்படி சஹாபாக்கள் அந்த காலத்திலே முழு உலகமும் அந்த சஹாபாக்களை திரும்பி பார்த்ததோ, அவர்கள் அந்த சஹாபாக்களினுடைய அந்த தியாகத்தின் காரணத்தினால்தான், அவர்கள் எதற்காக அந்த தியாகங்களை செய்தார்கள், உன்னதமான இந்த சொர்க்கத்தை அடைவதற்காகத்தான். திரும்பி பார்த்ததா? இன்றும் உலகம் பேசுகிறதா அந்த ஆட்சியை, அந்த ஒரு சமூகத்தை இன்றும் பேசுகிறது என்றால் அவர்களினுடைய அந்த தியாகம். ஆகவே நாங்கள் அந்த ஒரு இலக்கை அடையக்கூடியவர்களாக முயற்சி செய்ய வேண்டும். உலகத்திலே முயற்சி செய்தால் அல்லாஹு தஆலா கொடுக்காமல் இருக்கவே மாட்டார். இது அல்லாஹ்வினுடைய வாக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னமல் ஆமாலு பின்னியாத், செயல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டே இருக்கிறது. புகாரியிலே பார்க்கலாம், அவர்கள் எதை அடைய வேண்டும் என்று ஹிஜ்ரத் செய்கிறார்களோ அதை அடைந்தே தீர்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்கு. ஒரு பெண்ணை அடைய வேண்டும் என்று ஹிஜ்ரத் செய்கின்றார் என்றால் அந்த பெண்ணை அடைவார். உலகத்தை அடைய வேண்டும் என்று உலகத்தை துறக்கின்றார் என்றால் அந்த உலகத்தை அடைவார். தீனை அடைய வேண்டும் என்று அவர் தியாகம் செய்கின்றார் என்றால், ஹிஜ்ரத் செய்கின்றார் என்றால், அவர்களுடைய விடயங்களை தியாகம் செய்கின்றார் என்றால் அந்த தீனை அடைந்துத்தான் ஆகுவார். இது எங்களுடைய உள்ளத்தை பொறுத்திருக்கிறது. ஆகவே எங்களுடைய உள்ளத்தை அந்த ஒரு இலக்கின் பால் நாங்கள் வைக்க வேண்டும். அப்படி சொர்க்கத்தை நோக்கி நாங்கள் எங்களுடைய இலட்சியத்தை வைத்தால்தான் நாங்கள் இந்த உலகத்திலே ஓரளவுக்காவது நிம்மதியாக இருக்க முடியும். எல்லாவற்றுக்கும் அல்லாஹு தஆலா உதவி புரிவானாக. வாக்குலு கோலி ஹாதா, அஸ்தகஃபிருல்லாஹி லீ வலகும்.